نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره واهتدى بهديه إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم إلا فكلم فكل شيء فديت فريفالك انر نير ولكاتك انر வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன் இணைத்துணையற்றவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நமது உள்ளங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருப்பவன், அவன் நாடியதை நாடிய முறைப்படி நாடிய விதப்படி செய்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னர் உலகத்திலே நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் உலகை படைப்பதற்கு முன்னர் அவன் முடிவு செய்து எழுதி வைத்து விட்டான். அவனது நாட்டம் இன்றி உலகத்திலே அந்த சராசரங்களில் எந்த அசைவும் இடம்பெறுவதில்லை, எந்த நிகழ்வும் நடந்து வருவதில்லை. மனிதர்களை படைத்து அவர்களது தேவையை அவன் தனியாக பூர்த்தி செய்கின்றான். காரண காரியங்களை அவன் படைத்து அவற்றை உலகத்திலே செயலாற்ற வைத்திருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் தன் மீது தன் பக்கம் திரும்பக்கூடியவர்களை அவன் எதிர்கொள்கின்றான். தௌபா செய்பவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். மனிதர்கள் மீது அவர்களின் பெற்றோர்கள் வைத்திருக்கின்ற அன்பை விட மனிதர்கள் மீது அவன் அன்பு வைத்திருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன். அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நேரகாலத்தோடு சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமது வெற்றிக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்தும், எவற்றை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்தும் வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத்தாக செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான ஒரு விடயம், நான் எதற்காக உலகத்திற்கு வந்திருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய யதார்த்தம் ரகசியம் என்ன? அன்பானவர்களே, இந்த கேள்விக்கான சரியான பதிலை பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியாக தேடவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நஷ்டத்தை தேடிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. தனது வாழ்வின் நோக்கத்தை மறந்து தன்னுடைய வாழ்வை நஷ்டத்தின் பால் அவர்கள் இட்டுச் செல்ல வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எதற்காக நான் பிறந்தேன்? எதற்காக நான் வாழ்கிறேன்? எங்கு நான் போகப் போகிறேன்? என்னுடைய இந்த வாழ்வின் யதார்த்தம் என்ன? அன்பானவர்களே, உலகத்திலே நம் கண்ணுக்கு தெரிகின்ற நமது கண்ணுக்கு தெரியாத எல்லா படைப்புகளும் மனிதனுக்காகத்தான் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். நாம் பார்க்கின்ற இந்த கட்டிடங்கள், இந்த வானம் பூமி, நாம் வாடுகின்ற இந்த நிலம் நீர், இந்த ஆகாயம், அவற்றிலே இருக்கின்ற பறவைகள், பட்சிகள், மிருகங்கள், உயிரினங்கள், உலகத்திலே நாம் சுவாசிக்கின்ற காற்று முதற்கொண்டு எல்லாமே அல்லாஹ் எங்களுக்காக படைத்திருக்கிறார். هو الذي خلق لكم ما في الارض جميعا. மனிதர்களே, பூமியில் இருக்கின்ற அத்தனை படைப்புகளையும் உங்களுடைய லாபத்திற்காக நான் படைத்திருக்கிறேன். மலக்குகளுக்காக அல்ல, மனிதர்களுக்காக, அல்லாஹ்வுக்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்லாஹ் உலகத்தின் சகல படைப்புகளையும் படைத்திருக்கிறார். மனிதர்கள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. நாம் யாருக்காக? எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கான பதிலை படைத்தவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவன் சொல்லியிருக்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கிறார், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنْسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே நான் படைத்திருக்கிறேன். என்னை வணங்குவதற்காக, என்னை அறிந்து என்னை தெரிந்து என்னை வணங்குவதற்காக, என்னை நாடுவதற்காக நான் அவர்களை படைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, நாம் வானம் பூமி அதைவிட பல கோடி மடங்கு விசாலமான சுவர்க்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அற்பமான துனியாவுடைய அழிந்து போகக்கூடிய சுகங்களையும் செல்வங்களையும் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட நாம் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினால் நமக்கு என்று எழுதப்பட்ட சுகபோகங்களையோ சொத்துக்களையோ சேகரிப்பதை நாம் நோக்காக கொண்டு வாழ்பவர்கள் அல்ல. அப்படி வாழ்ந்தால் நாம் நஷ்டவாளிகள். அற்பமான முடிந்து போகக்கூடிய அதிகபட்சம் 100 வருட ஆயுள் கொண்ட ஒரு உலக வாழ்வுக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. முடிவிலியாக தொடரக்கூடிய, முடிவில்லாத, வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த மனிதன் இந்த சுவனத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிப்பதற்காக முதலாவது விஷயமாக அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்ற நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உள்ளத்திலே இருக்கின்ற ஷிர்க் என்ற இணைவைப்பை கழட்டி அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் முதலாவது நிபந்தனை. இந்த நிபந்தனையை நாம் எல்லோரும் பூர்த்தி செய்திருக்கிறோமா? குர்ஆனிலே அல்லாஹ் 2 இடங்களில் சொல்லியிருக்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது நபியுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நேசர், அவருடைய தந்தை, இணை வைப்பாளர், அல்லாஹ் அவரை மன்னிக்கப் போவதில்லை. நபிமார்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உலுல் அஸ்ம், 5 சிறப்பான நபிமார்களில் ஒருவர், ஆக சிறப்பான நபிமார்கள் 5 பேரில் ஒருவர், மகன் கன்ஆன் அல்லாஹ்வை நிராகரித்தவர், அல்லாஹ் அவனை மன்னிக்கப் போவதில்லை. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ரசூல்மார்களில் ஒருவர், மனைவி அல்லாஹ்வை நிராகரித்தவள், அல்லாஹ் அவளை மன்னிக்க போவதில்லை. இப்படித்தான் அன்பானவர்களே, ஷிர்க் என்பது ஒரு மனிதரிடம் வந்துவிட்டால் அவன் நஷ்டவாளி. அவனுடைய அந்த பாவம் அது மன்னிக்கப்பட முடியாது. அது அல்லாமல் வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதல்லாத பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவார். அது கொலையாக இருந்தாலும் சரி. அல்லாஹு அக்பர். நூறு மனிதர்களை கொலை செய்த மனிதனும் தனது தவறை ஒப்புக்கொண்டு அல்லாவிடம் திரும்பிய போது அல்லாஹ் அவனை மன்னித்திருக்கிறார். ஹதீஸிலே சொல்லப்பட்டது போல அன்பானவர்களே, நாம் ஷிர்க் என்பதை எப்படி புரிந்திருக்கிறோம், எப்படி விளங்கி இருக்கிறோம், அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை தௌஹீத் என்பதை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? ஒரு முஃமினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவன் நடாத்திக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. இன்னும் ஒரு முறை சொல்ல போனால், அன்பானவர்களே, தௌஹீத் என்பது எல்லா சிந்தனைகளையும் களைந்துவிட்டு அல்லாஹ்வை மட்டும் நம்புவது, எல்லா நம்பிக்கைகளையும் உள்ளத்தில் இருந்து கழுவி சுத்தப்படுத்தி அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது, இதுதான் உண்மையான இஹ்லாஸ், உண்மையான இஸ்லாம், உண்மையான ஈமான், உண்மையான தௌஹீத். ஆபத்து எங்கே இருக்கிறது தெரியுமா அன்பானவர்களே? அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதன் தன்னுடைய மகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதன் தனது பணத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதன் தனது வைத்தியர் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார், மருந்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, இல்லை, இது மருந்தினால் தான் இதை குணப்படுத்த முடியும், பணத்தினால் தான் இதை சாதிக்க முடியும், ஆட்சியினால் தான் இதை மாற்ற முடியும், இந்த மனிதனால் தான் இதை செய்ய முடியும், இந்த பொருளினால் தான் இதை சாதிக்க முடியும் என்ற இந்த சிந்தனை இருக்கிறதே, வெளிரங்கத்திலே இதை விடுவது கஷ்டமாக இருந்தாலும் இது ஷிர்க்குடைய மறு வெளிப்பாடாக இருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கும் நபிமார்களுக்கும் நமக்கும் சஹாபாக்களுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு இங்குதான் இருக்கிறது. குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது சூரா, அதிலே நான் ஓதிய வசனங்கள் அலிஃப் லாம் மீம், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதம், இதில் சந்தேகமில்லை, ஹுதன் லில் முத்தகீன், இந்த வேதம் முழுக்க முத்தகீன்களுக்கு வழிகாட்டும், அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு இதில் வழிகாட்டல் இருக்கிறது சொன்ன பிறகு முத்தகீன்களுடைய முதலாவது சிஃபத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், மறைவானவற்றை மறைவானதை நம்புவார்கள். அல்லதீன யுக்மினூன பில் கைப் என்றால் என்ன அன்பானவர்களே? உலகத்திலே வெளிரங்கத்திலே விளங்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை நம்புவதற்கு ஈமான் அவசியமில்லை. சூரியன் உதிக்கிறதே அதை நம்புவதற்கு, பூமி சுழல்கிறது இதை விளங்குவதற்கு, வெளிச்சம் இருக்கிறது இதை புரிவதற்கு, சாப்பிட்டால் பசி தணிகிறது இதை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஈமான் அவசியம் இல்லை. அதை முஸ்லீமும் புரிந்து கொள்கிறார், காபிரும் புரிந்து கொள்கிறார், நாஸ்திகரும் அதனை தெரிந்து கொள்கிறார். அன்பானவர்களே, ஒரு முஃமின் அவனுடைய ஆழமான அறிவினால் இதை கடந்து இன்னும் ஒரு யதார்த்தத்தை, உண்மையை அவன் புரிகிறான். அது என்ன தெரியுமா? சூரியன் உதிப்பதில்லை, அதை அல்லாஹ் உதிக்க செய்கிறான் என்ற யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்கிறான். மழை பெய்வதில்லை, மழையை அந்த மறைமுகமான சக்தி அல்லாஹ் பொழிய வைக்கிறான். மனிதன் பிறக்கவில்லை, மனிதனை அந்த மறைமுகமான வைப், அந்த சக்தி அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். தாயுடைய கருவிலே குழந்தை வளர்வதில்லை, அந்த சக்தி அல்லாஹ் அவன் அந்த குழந்தையை வளர வைக்கிறான். அவனே மரணிக்க செய்கிறான், அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே செல்வத்தை கொடுக்கிறான். அந்த அல்லாஹ் செல்வத்தை பறிக்கிறான், அந்த ரப் ஆட்சியை கொடுக்கிறான், அவன் பறிக்கிறான். அன்பானவர்களே, இங்குதான் நாம் நஃப்ஸோடும் ஷைத்தானோடும் போராட வேண்டியிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்திலே பல அறிஞர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களுடைய பார்வையில் அறிஞர்கள், விளக்கசாலிகள், படித்தவர்கள், மேதைகள், வைத்தியர்கள், துறை சார்ந்தவர்கள், விஞ்ஞானிகள், விண்வெளி வீரர்கள், கடல் சுழியோடிகள், இப்படியாக மனித பார்வையில் பல படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த படித்தவர்களின் படிப்பை மறுக்கவில்லை. அவர்களை பற்றி கூறுகிற பொழுது யஅலமூன வாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இவர்கள் உலக வாழ்வில் வெளிரங்கத்தை விளங்கி இருக்கிறார்கள், வெளிரங்கத்தை அறிந்திருக்கிறார்கள், காரண காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்ற அல்லாஹ்வுடைய சில விஷயங்களை புரிந்திருக்கிறார்கள், உலகத்தின் வெளிரங்கத்தை தெரிந்திருக்கிறார்கள். மினல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்விலே சில வெளிரங்கமான விஷயங்களை தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன், மறுமையை ஒட்டுமொத்தமாக மறந்திருக்கிறார்கள். இவர்களின் அறிவு அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது. அன்பானவர்களே, ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு வாலிபன், ஒரு வியாபாரி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு வைத்தியர், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு ஆலிம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு சாதாரண பிரஜை, ஒரு கூலி வேலை செய்கின்ற மனிதன், ஒரு பணக்காரன், ஒரு வேலை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? உலகத்திலே நான் கண்ணால் காணுகின்ற எல்லாமே, அவற்றால் நடைபெறுகிற அசைவுகள் எல்லாமே உண்மைதான், ஆனால் அதை செய்யக்கூடியவன் யார்? ஒரு முஃமின் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் அல்லாஹ்வை காணுகிறான். அல்லாஹு அக்பர். இதுதான் தௌஹீத், இதுதான் ஈமான், இதுதான் மறைமுகமான அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை. எதை கண்டாலும் தன்னுடைய பிரமாண்டமான வியாபார ஸ்தலத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சக்தியை அவன் பார்க்கிறான். என்னுடைய கடையினால், என்னுடைய வியாபாரத்தினால், எனது கஸ்டமர்களினால் எனக்கு லாபம் பெருகவில்லை, என்னுடைய ரப்பு முடிவு செய்த பணம் இவர்கள் வாயிலாக உள்ளுக்கு வருகிறது, அவ்வளவுதான் ஒரு முஃமினுடைய பார்வை. அதுதான் இந்த டாக்டர் செய்த இந்த ஆபரேஷன்ல இல்ல, அல்லாஹு தஆலா அவனை காரணமாக வைத்து இதை செய்வித்திருக்கிறார். அல்லாஹ் நாடியிருந்தால் இதே வைத்தியருடைய கையினால் அந்த சர்ஜரி, அந்த வைத்தியம், அந்த ஆபரேஷன் அது ஃபெயிலியர் ஆகி அந்த மனிதர் மரணித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் இதை செய்வித்திருக்கிறார். ஒரு முஃமினுடைய சிந்தனை, எண்ணம், ஒரு முஃமினுடைய எல்லாமே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் மீது இருக்கும். இதுதான் தூய்மையான எண்ணம். இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய முழு வாக்குறுதியும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு இல்லாத போது அவனுக்கு ஏற்படுகிற டிப்ரெஷன், அவனுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், அவனுக்கு ஏற்படுகிற மன பாதிப்பு இருக்கிறதே, அதை அளவிட முடியாது. இதனாலதான் ஒரு முஃமின் எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி அதை தாங்கிக் கொள்கிறான். அவனுக்கு அதற்கு கூலி பல கோடி மடங்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவன் திணைத்து போகிறான். நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்தேன், எப்படி இது நடக்க முடியும்? அவனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத மனிதனால் இதை ஏற்க முடியாது. அன்பானவர்களே, ஒரு முஃமின் தனிமையாக உட்கார்ந்து அவன் சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். யார் ரசூலல்லாஹ், ஈமான் பழசடைகிறதா, பழையதாகிறதா? பழைய ஒரு ஆடை எப்படி பழசாகிறதோ, அழுக்காகிறதோ, அதுபோல மனிதனுடைய ஈமான் நம்பிக்கையும் அழுக்காகிறது, பழையதாகிறது. இதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி யார் ரசூலல்லாஹ்? உடுப்பு பழையதானால் அதை துவைக்க முடியும், கழுவ முடியும் ஒரு உடுப்பு. ஆனால் ஈமானை எப்படி புதுப்பிப்பது? சொன்னார்கள், அக்ஸிரூ மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த கலிமாவை சொல்லுகிற பொழுது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து என்ன பிரச்சனையோட நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனையை உள்ளத்துல நினைத்து இந்த கலிமாவை ஒரு மனிதர் சொல்ல ஆரம்பித்தால், உதாரணமாக ஒருவர் பணத்துடைய தேவையோட இருக்கிறார், அவர் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள்ல ஒரு பெயர் அல் முஅத்தி, கொடுக்கக்கூடியவன், லா முஅத்திய இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர கொடுப்பவர் யாரும் இல்லை, அல்லாஹை தவிர கொடுப்பவன் யாரும் இல்லை, அல்லாஹை தவிர கொடுப்பவன் யாரும் இல்லை, லா ராஜிக இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாலும் லா ராஜிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு யாரும் இல்ல. உள்ளத்துல அடித்து சொல்கிறார். ஒரு நோய் குணம் அடைய வேண்டிய ஒரு மனிதர், லா ஷாஃபிய இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர சுகம் தருபவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர பிரச்சனையை நீக்குபவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர இழந்த கௌரவத்தை திருப்பி தருபவன் யாரும் இல்லை. லா முஇஸ்ஸ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நான் இருக்கிற இந்த நிலைமையை நீக்குவதற்கு யாரும் இல்லை. லா காஷிஃப இல்லல்லாஹ், இந்த எண்ணத்தோடு அல்லாஹ் திக்ர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய வானத்தை அந்த கலிமா தட்டுமா இல்லையா? அன்பானவர்களே, ஒரு முஃமின் தனக்கு என்ன நோய் இருக்கிறதோ, பணத்தின் மீது நம்பிக்கை கூடிவிட்டது, உடம்புக்கு நோய் வருவது போல உள்ளத்துக்கு நோய் வருகிறது. ஒரு கட்டமானால் பொய் சொல்லியாவது, கொலை செய்தாவது, குடும்பங்களை துண்டித்தாவது, அந்த காணிய, அந்த பூமிய, அந்த கடைய எனக்கு அதுல பங்கில்லை என்று அடி உள்ளம் சொல்லுது. அது இன்னும் ஒரு வாரிசுக்குரியது, இது எனக்குரியதல்ல. இந்த காணிய நான் கோர்ட்ல போய்த்தான் முடிவு செய்து எடுத்திருக்கிறேன். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, ஃபமன் கபைது லஹு மின் ஹக்கி அஹீஹி ஷைஅன், ஒரு மனிதனுக்கு பலிரங்கத்தை பார்த்து இன்னும் ஒருவனுடைய சொத்தை நான் முடிவு செய்தாலும், நான் தீர்ப்பு செலுத்தினாலும், நான் அவருக்கு நரகத்தின் ஒரு துண்டை தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒரு நபி தீர்ப்பு செலுத்தினாலும், ஹராமான ஒரு பொருள், சொந்தமில்லாத ஒரு பொருள் உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி நஸாஇ ஸஹீஹான கிதாபுகள்ல ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பானவர்களே, உள்ளத்துல நோய் ஏற்பட்டால் உள்ளம் சொல்லும், இல்ல இது தேவை எனக்கு, இதுலதான் என்னுடைய ராகத்து இருக்கிறது, இந்த வாகனத்துலதான் என்னுடைய கௌரவம் இருக்கிறது, இந்த பெண்ணை திருமணம் செய்வதில் தான் என்னுடைய இன்பம் பூர்த்தியாகும். உள்ளம் சொல்லும், உள்ளத்துக்கு சொல்லுங்க உட்கார்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தாலே தவிர பணத்தால, செல்வத்தால, பெண்ணால, நிலத்தால, ஆட்சியால, பதவியால எதனாலும் ஒன்றுமாக போவது இல்லை என்பதை உட்கார்ந்து உள்ளத்துக்கு சொல்லுங்க. தொடுகையில தக்பீரை கட்டி கொண்டு உள்ளத்துக்கு ஆழமாக சொல்லுங்க, உள்ளத்தோடு பேசுங்கள். இல்லை, என்னுடைய ரப்ப கொண்டு மட்டும்தான் நடக்கிறது. தொழுகையுடைய ஒவ்வொரு திக்ரும் நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஅலா, ரப்பனா லகல் ஹம்து மின் அஸ்ஸமாவாத். ஒவ்வொரு திக்ரும் இதைத்தான் சொல்லுகிறது. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கு பிறகும் இந்த மறைபொருள் மறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஈமான் இல்லாத மனிதர்கள் எதை நம்புகிறார்களோ அல்லாஹ் அதை சோதனையாக மாற்றி விடுகிறான். பல நூறு சம்பவங்கள் இதற்காக குர்ஆனிலே, சுன்னாவிலே, வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இருக்கிற நேரம் பத்ருடைய நிகழ்வு நடைபெறுகிறது. போனது யுத்தத்திற்காக அல்ல, ஒரு கூட்டத்தாரை வழிமறிப்பதற்காக செல்கிறார்கள் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம். அந்த நேரம் எதிர்பாராமல் 300 பேர், ஆயுதங்கள் எதுவும் இல்லை, யுத்தத்துடைய எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அந்த 316 பேர்களை பத்ருடைய மைதானத்திலே, மக்காவில் இருந்து பலத்த ஆயுதங்களோடு யுத்த தயாரிப்போடு வந்த 1000 பேர் கொண்ட படை, காபிர்களுடைய படை சூழ்ந்து கொள்கிறது. வழி ஒன்றுமே இல்லை. இருந்தது ஒரு சில ஆயுதங்கள். தற்பாதுகாப்புக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்டியிட்டு சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். யா அல்லாஹ், இன்றைய நாள் இந்த 300 பேர்களும் அழிந்து விட்டால் உன்னுடைய தீன் பூமியில் இருந்து மங்கிவிடும். யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களித்த உன்னுடைய வாக்குறுதியை நிறைவு செய்வாயாக. இரவு முழுக்க அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்குகிறதே, வலக்கது நஃபரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லாஹ், நீங்கள் பலவீனமாக உங்களுடைய பலவீனத்தை முற்படுத்தி அல்லாவிடம் மன்றாடிய பொழுது, படைப்பலம் குறைந்தவர்களாக, ஆள் பலம் குறைந்தவர்களாக நீங்கள் இருந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்து விட்டான், உங்களுடைய கையை பலப்படுத்தினான், 1000 பேர்களை அல்லாஹ் தோற்கடித்து ஓடச் செய்தான், பலரை அல்லாஹ் கொலை செய்து விட்டான். அல்லாஹு அக்பர். எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு. 9 வருடங்கள் கடக்கிறது, மக்கா வெற்றி ஏற்படுகிறது. 12,000 சஹாபாக்கள் பிரமாண்டமான படை மக்காவிலே இருக்கிறார்கள். ஹுனைன் என்ற இடத்திலே காபிர்களுடைய ஒரு படை முஸ்லிம்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையான செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது. உடனடியாக அறிவித்தார்கள், தயாராகுங்கள். அறிவித்த நேரத்திலே ஒரு பிரமாண்டமான படையோடு 12,000 பேர் கொண்ட படை, அப்படியான ஒரு படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே யுத்தத்திற்கு சென்றதே மிக குறைவு. பிரமாண்டமான படை தபூக்கை தவிர, அந்த பிரமாண்டமான படையோடு ஹுனைனுக்கு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். செல்லுகிற நேரத்தில் சஹாபாக்களுடைய உள்ளம், சிலருடைய உள்ளத்தில் லன் நுகுலப மின் கில்லா, தங்களுடைய படைபலத்தை பற்றிய நம்பிக்கை வந்துவிட்டது. சிலர் பேசிக் கொண்டார்கள், இவ்வளவு பிரமாண்டமான படையை யாராலும் தோற்கடிக்க முடியாது, நாங்கள் எவ்வளவு 12,000 பேர், நாங்கள் இந்த படை மீது மனிதர்கள் மீது உண்டான நம்பிக்கை வந்துவிட்டது. பேசிக் கொண்டார்கள், நாங்கண்டா எங்களுக்கு வெற்றி தான் இந்த யுத்தத்தில். அல்லாவின் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டது. மனிதன் அல்லாஹ் ஒரு பாடமாக குர்ஆன்ல சூரா தௌபாவுல சொல்லி இருக்கிறார், வயௌம ஹுனைன் இஸ் அஅஜபத்கும் கஸ்ரதுகும், ஹுனைனுடைய நாளை நபியை நினைத்து பார்த்தீராக, படைபலம் என்பது உங்களை ஏமாற்றி விட்டது, நீங்கள் படைபலத்தோடு சென்றீர்கள், எதிர்பாராத விதமாக மலைகளுக்குள் மறைந்திருந்த அந்த காபிர்களுடைய திடீர் தாக்குதல், 12,000 பேர்களும் சிதறியோடு ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் நபியர்களோடு இருந்த சஹாபாக்கள் விரல்விட்டெண்ணக்கூடிய சிலரை தவிர சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு பிரமாண்டமான தோல்வி, பிறகு தம்முடைய தவறை புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், சுதாகரித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பிரமாண்டமான வெற்றியை கொடுத்தான். குர்ஆன் இதை ஒரு பாடமாக சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, எப்பொழுதும் தான் நமக்கு பணத்தின் மீது நம்பிக்கை வருகிற பொழுதே உண்மையான ஒரு முக்மின் அதை சரியாக அடையாளம் காண மறந்தால் அந்த பணம் அவருக்கு சோதனையாகிவிடும். வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வருகிற பொழுதே, இல்லை என்னுடைய வியாபாரம் அல்ல என்னுடைய ராசி, என்னுடைய கடை அல்ல, என்னுடைய பெற்றி அல்ல, என்னுடைய தொழில் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, என்னுடைய மனைவி அல்ல என்னுடைய நிம்மதி, என்னுடைய குழந்தைகள் அல்ல என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தொழில் அல்ல என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ராஜ்ய அல்லாஹ் இதை ஒரு காரணமாக வைத்து தருகிறான். இது இல்லாமலும் அல்லாஹ்வுக்கு தர முடியும், இதை வைத்தும் என்னை நஷ்டமாக்க முடியும், அல்லாஹ் தருகிறான் என்ற நம்பிக்கையை அவன் ஏற்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது சோதனையாக மாற வாய்ப்பிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பதன் கருத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சிலர் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது என்றால் தொழில் செய்யாமல், வேலை செய்யாமல், முயற்சி செய்யாமல், திட்டமிடாமல் சும்மா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிஸ்கு வரும் என்று நினைக்கிறார்கள். அது அறிவீனம், அது முட்டாள்தனம். குர்ஆன் சுன்னா அப்படி வழிகாட்டவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கதா கதிரில் முடிவு செய்திருக்கின்றவற்றை நீங்கள் தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள். இபுதகு என்றால் அரபியில் சாதாரணமாக தேடுங்கள் என்று அர்த்தம் அல்ல. இபுகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இபுதகு என்று சொல்லியிருக்கிறான் என்றால் முயற்சி செய்து தேடுங்கள், கஷ்டப்பட்டு தேடுங்கள். அன்பானவர்களே, ஒரு நபித்தோழர் வந்தார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகையை நான் கட்டாமல் விட்டுவிட்டு அல்லாவிடம் நம்பிக்கை வைப்பதா, தவக்குல் வைப்பதா, அல்லது அதை முறையாக கட்டி வைத்து விட்டு அல்லாவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை முறையாக ஒட்டகத்தை கட்டி வைத்து அல்லாவிடம் தவக்குல் வையுங்கள். ஏனென்றால் கட்டாமல் நீங்கள் விட்டு வைத்தால் நீங்கள் குறை செய்கிறீர்கள். செய்ய வேண்டிய காரண காரியங்களை முறையாக செய்ய வேண்டும், திட்டமிடலை அழகாக செய்ய வேண்டும், முயற்சியை மும்முரமாக சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் முயற்சி செய்து விட்டேன் என்பதற்காக கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனை அங்கு இல்லை. அல்லாஹ் நமக்கு நலவு இருக்கிறது என்று தெரிந்தால் கொடுப்பான், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ஒரு முஃமினுடைய சிந்தனை. அன்பானவர்களே, எனவே ஒரு முஃமின் முழுக்க முழுக்க அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் நிச்சயம் கொடுக்கிறான். அன்பானவர்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம், எங்களுடைய நீயத்தை நாம் சீராக்க வேண்டும், எண்ணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஹ்மாலு பின்னியா, எங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் எங்களுடைய செயல் அமைகின்றன. ஒரு அழகான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. காபத்துல்லாவை சுற்றி 4 வாலிபர்கள் உட்கார்ந்தார்கள். அழகான வாலிபர்கள், சஹாபாக்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அதில் 3 பேர் ஒரு சஹாபியின் மக்கள், மகன்மார்கள். அப்துல்லா பின் ஸுபைர், முஸாப் பின் ஸுபைர், உர்வத் பின் ஸுபைர், 3 வாலிபர்கள் காபாவை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். அவர்களோடு 4வது ஒரு நபர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். 4 பேர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வாலிபர் சொன்னார், சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய பிள்ளைகள், ஒரு வாலிபர் சொன்னார், எங்களுடைய லட்சியங்கள், எங்களுடைய மேலெண்ணங்கள், வாழ்க்கையில நாங்கள் அடைவதற்கு ஆசைப்படக்கூடிய எங்களுடைய டார்கெட், இதை பற்றி நாம் பேசிக் கொள்வோம், ஆசை வைப்போம் அல்லாவின் மீது. சொன்னதுடையே அப்துல்லா பின் ஸுபைர் சொன்னார், ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபி, எனக்கு ஒரு நியத் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, நான் ஹிஜாஸுடைய கவர்னராக, அரசனாக மாற வேண்டும். இது என்னுடைய ஒரு ஆசை. இதை கேட்டு அவருடைய சகோதரர் முஸாப் இப்னு ஸுபைர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் கூஃபாவுக்கும் பஸ்ராவுக்கும், ஈராக்குடைய மிகப்பெரிய பிரமாண்டமான அந்த நிலத்திற்கு நான் அதிபதியாக, அரசனாக மாற வேண்டும். இதை கேட்ட அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்கிறார், உங்களுடைய 2 பேருடைய ஆசையும் ஊர்களாக நாடுகளாக இருந்தால், என்னுடைய ஆசை நான் முழு சாம்ராஜ்யத்திற்கும் கலீஃபாவாக மாற வேண்டும், இது என்னுடைய ஆசை என்றார். அந்த இடத்திலே உர்வத் இப்னு ஸுபைர் மௌனமாக இருக்கிறார். 3 பேரும் உர்வாவை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் 3 பேரும் ஆசைப்பட்டோம், நீங்க ஒன்றும் பேசலையே. அவர் யோசனையோடு இருந்துவிட்டு தலையை உயர்த்தி சொன்னார், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுடைய நீயத்துகளை, எண்ணங்களில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவங்க ஆசைப்பட்டது நல்லதுக்கு, ஆட்சி செய்ய வேண்டும், தீன பரப்ப வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நான் இந்த இல்மை படித்து, குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை நான் கற்றுக்கொண்டு, மனிதர்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து அந்த அறிவை எடுக்க வேண்டும், இதனுடைய நன்மை எனக்கு கியாம நாள் வரை வந்து கொண்டே இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஆலிமாக மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். பேசிக்கொண்டே கலைந்து விட்டார்கள். காலங்கள், மாதங்கள், வருடங்கள் சுழலுகிறதே. ஆசைப்பட்டது போல யசீத் இப்னு முஆவியா மரணித்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருக்கு கிலாபத்தை கொண்டு பைஅத் செய்யப்படுகிறது. அவர் கிலாபத்துக்கு ஹலீஃபாவாக மாறுகிறார். கொஞ்ச காலம் போகல, அல்லாஹுடைய ஏற்பாடு, சஹாபி நல்ல மனிதர், அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படையினால் எந்த இடத்திலே அந்த கிலாபத்தை ஆசை வைத்தாரோ அதே காபாவுக்கு முன்னால முஸ்லிம்களுடைய படையினால் கொல்லப்பட்டு விட்டார். ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய சகோதரர் முஸாப் இப்னு ஸுபைர் ஆசைப்பட்டது போல ஈராக்கில் பஸ்ரா கூஃபாவுக்கு அவர் தளபதியானார், அவர் ஆட்சியாளரானார். அவரும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஆட்சிக்கு பிறகு ஷஹீதாக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆசைப்பட்டது போல, அவர் ஹலீஃபாவாக ஆசைப்பட்டது போல ஹலீஃபாவானார், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மன்னரானார். காலம் முடிந்து விட்டது, ஆட்சியும் முடிந்து விட்டது. அப்துல்லா பின் ஸுபைர், முஸாப் பின் ஸுபைர், அப்துல் மலிக் பின் மர்வான், கடைசியாக உர்வத் பின் ஸுபைர், அவருடைய ஆசையைப் போல மதீனாவுடைய மிகப்பெரிய 7 ஃபுகஹாக்களில் ஒரு ஃபகீஹாக உர்வத் பின் ஸுபைர் மாறிவிடுகிறார். ஆசைப்பட்டது போல அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவரை கொண்டு உலகத்தில மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணினார். மிகப்பெரிய ஆலிமாக, ஒரு ஜாஹிதாக, உலகத்துடைய பற்றற்றவராக, முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய மனிதராக மாறுகிறார். ஹலீஃபாக்கள் போய் சொல்லுவார்கள், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள், ஒருவா உங்களை போன்றவர்களுடைய கருத்தை வைத்து தான் நாம் எங்களுடைய ஆட்சி அமைக்கப் போகிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா நீயத்துக்களை எப்படி காலப்போக்கிலே நடாத்தி வைக்கிறான் என்பதை பாருங்கள். நல்ல எண்ணம் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டது போல தன்னுடைய வாழ்க்கையை இல்முக்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலே 1/4 ஒரு பகுதியை காலையில் ஓதுவார்கள். சுமாராக 7.5 ஜுசுக்களை ஓதுவார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த 7.5 ஜுசுக்களை இரவு நேரத்திலே தொழுகையில் தக்பீரை கட்டி 7.5 ஜுசுவை மீண்டும் ஓதுவார்கள். ஒரு நாளைக்கு 14 ஜுசு. காலையில முஸ்ஹப குர்ஆனை பார்த்து ஓதுவார்கள். வாலிபத்தில் இருந்து மௌத்தாகிற வரையில இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஒரே ஒரு நாள் அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஓதக்கூடிய அளவு விடுபட்டிருக்கிறது, ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில். அதுவும் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த நாள் தெரியுமா? ஒரு முறை உர்வத் இப்னு ஸுபைர் இருக்கிறார்கள், அரசரிடம் இருந்து ஒரு அழைப்பு வருகிறதே, நீங்கள் என்னுடைய அரச மாளிகைக்கு வர வேண்டும். நாலு ஆம்பளை பிள்ளைகள் அவருக்கு, மூத்த மகனோடு அரச மாளிகைக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடே, போற நேரத்துல தான் அரச மாளிகையில் இருக்கிற நேரத்துல தன்னுடைய மூத்த மகன் அரசனுடைய ஒட்டகைகளை பார்க்கிறதுக்காக போனார். அதுல ஒரு ஒட்டகை, அரசனுடைய ஒரு குதிரை அந்த மகனுடைய முகத்திலே காலால் அடித்ததே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த இடத்துல மகன் மரணித்து போனார். மகனை அடக்கம் செஞ்சிட்டு, மகனை இழந்த கவலையோட அடக்கம் செஞ்சிட்டு வாரார் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய காலில ஒரு நோவு ஏற்படுகிறது, அந்த நோவுக்கான வைத்தியம் தேடப்படுகிறது. அரசர் ஆக முக்கியமான வைத்தியர்களை எல்லாம் கொண்டு வந்து, என்னுடைய விருந்தாளி உருவா மகனையும் இழந்து விட்டார், அவர் ஆகப்பெரிய ஒரு ஆலிம், இவருடைய இந்த நோய்க்கு மருத்துவத்தை தேடுங்க என்று மருத்துவர்களை எல்லாம் அரச சபையில கொண்டு வந்த நேரத்துல அவர்கள் எல்லோரும் ஒருமித்து சொன்னார்கள், அரசரே உயிரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இவருடைய கால் முழங்காலில் இருந்து அகற்றப்பட வேண்டும், இதுதான் தீர்வு, இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து. சம்மதிக்கிறார் உர்வத் இப்னு ஸுபைர். அல்லாஹுடைய கதா கதிர் அப்படி. அப்பொழுது வைத்தியர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்களே, உங்களால் இந்த நோவை தாங்கிக் கொள்ள முடியாது, கொஞ்சம் மதுபானம் அருந்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சிந்தனை மாறிவிடும், நாம் காலை வெட்டி விடுகிறோம். சஹாபாக்கள் காலம், அவர் ஒரு தாபிஈ, சொன்னார்கள் மதுவா? ஒருபோதும் அது நடக்காது. சொன்னார்கள் அப்படியாக இருந்தால் மயக்க மருந்தையாவது குடித்துக் கொள்ளுங்கள். சொன்னார் அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன், என்னிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற ரெண்டு திக்ர் இருக்கிறதே, அல்லாஹ்வை நான் தஸ்பீஹ் செய்கிறேன், காலை வெட்டி விடுங்கள் என்றார். அப்படியாக இருந்தால் மருந்த எடுத்துக்கொள்ள மறுத்துட்டாரே, அப்ப பச்சையாக காலை வெட்ட வேண்டி இருக்கிறது. வைத்தியர் ஒரு நாலு ஆண்களை கூப்பிடுகிறார், நோவால இவர் துடித்தாலும் இறுக்கி பிடித்துக் கொள்வதற்காக. சொன்னார் என்னுடைய ஜிக்ரால எனக்கு என்ன பிடிக்கிறதுக்கும் ஆள் தேவல்ல, விட்டுடுங்க, பயப்பட வேணாம், காலை வெட்டுங்க, அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ஜிக்ர செய்ய ஆரம்பித்தார். வைத்தியர் அவருடைய சதை பகுதியை வெட்டி எலும்பை வெட்டுவதற்காக வேறொரு கத்தியை மாற்றி எலும்பையும் சேர்த்து வெட்டி காலை முற்றாக அகற்றினார். அந்த நேரம் தஸ்பீஹத் தவிர அவருடைய வாயால வேறு எந்த வார்த்தைகளும் வரவில்லை. கடைசி அந்த நோவு ஏற்படுகிற நேரத்திலே மயக்கம் ஏற்பட்டது. நீளமான நேரம் மயக்கத்தில் இருந்தார்கள். கண்ணை விழிச்சு பார்த்தா அன்றைய நாள்ல பெரிய ஒரு பகுதி மயக்கத்தில கழிந்தது. அந்த நாள் மட்டும்தான் குர்ஆனுடைய அந்த ஏழு ஜுசுக்களை காலையில ஓதி மாலையில அந்த தொழுகையில ஓதுவதற்கு அன்றைய நாள் மட்டும் அவருக்கு தவறி போனது. வாழ்நாள்ல மௌத்து வரைக்கும் அவர் வேற எந்த நாளும் அதை தவறல்ல. கால் அகற்றப்பட்ட பிறகு ஹலீஃபாவுட பிரியாவிடை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னால வீட்டார்களுக்கு செய்தி அனுப்புகிறார், வீட்டுல மனைவியோ பிள்ளைகளோ யாரும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எனக்கு நாலு பிள்ளைகளை தந்தான், மூணு பேரை வச்சுக்கொண்டு ஒருவரை மரணிக்க வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கே புகழ் அமைத்தும், எனக்கு அல்லாஹ் ரெண்டு கை ரெண்டு காலை தந்தான், ஒரு காலை எடுத்திருக்கிறான், மற்றைய மூன்று உறுப்புகளை வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கே புகழ் அமைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுள்ள முஃமின்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஈமானுடைய பலத்தை பாருங்க, ஜிக்ருடைய மகிமையை பாருங்க. அல்லாஹு தஆலா இப்படியான ஈமான் உள்ளவர்களாக எங்களை வாழ வைப்பானாக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுகமான ஆரோக்கியமான நோய் நோய்கள் அற்ற வாழ்க்கையை நசைபாக்குவானாக. ஏ அல்லாஹ், தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகள் வேதனைகள் விட்டு எங்களை பாதுகாப்பாயா, என்னுடைய ஈமானை உறுதிமிக்க ஈமானாக ஆக்கிரல்வாயாக. ஏ அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எந்த ஈமான் உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருமோ, எந்த ஈமான் ஷிர்கில் இருந்து தூய்மையான ஈமானாக இருக்குமோ, அந்த ஈமானை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, ஷிர்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய மேலான அருளை எங்களுக்கு தந்தருள்வாயாக, பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுவிப்பாயாக, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக எங்களை வாழ வைப்பாயாக, உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய எங்களுக்கு அவசரமான விடுவை ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கபூல் செய்வாயாக.
واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு